position.
செய்தார் யாரும் சாவதில்லை. காலத்தை வெல்லும் வார்த்தை ஜாலங்களுக்கு உடையவர் எட்டயபுரத்து புயல் மகாகவி பாரதியார். இவர் நினைவாக நமது வைக்காட்டோ தமிழ் சங்கத்தின் நிறுவனரும் முன்னாள் தலைவர் மருத்துவ கலாநிதி திரு எஸ் சுந்தர்ராஜன் அவர்கள் தமது கவிதையை நமக்கு அளிக்கின்றார். அதை கேட்டு மகிழ்வோம். அதைத் தொடர்ந்து புலவர் கீரன் கர்ணன் பற்றிய தொடர் சொற்பொழிவின் இரண்டாவது பாகத்தை இன்று இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு தரவழைகின்றோம். அன்பர்களே, வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்குள் செல்வோமா?
சிவன் என்பார், கூழுக்கு பாடி அவை என்பார், பாட்டிற்கு ஒரு புலவன் பாரதி என்பார், அந்த பரவசத்தில் நானும் உன்னை போற்றினேன். ஏற்றமிகு கவிதைஞானம் இல்லை என்னிடம், ஆனால் ஊற்று நீர் தெளிவு போல் அன்பு கொண்டேன் உன்னிடம். கண்ணனுக்கு அவள் இந்த குசேலர் என்றால், கவிதை மன்னனுக்கு ஆரம் சூட்டுவேன் நானே. கதிரவன் ஒளியைக் கண்டேன் உன் கவியில், கடலும் கொள்ளா எரிமலையைக் கண்டேன், காலை பனியின் மென்மையைக் கண்டேன், அதில் கோல மயிலின் அன்பினைக் கண்டேன். மாற்று வழியில்லாமல் மனம் தளர்ந்த போது போற்றும் உன் கவியில் புதிய பாதை கண்டேன். தூறும் வானமாக இருள் சூழ்ந்த போது ஏரின் அடல் பெற்று எழுச்சியடைந்தேன். அடிமை மோகம் கண்டு அல்லலுற்றாயோ, மக்கள் அடிமை தலை ஒழிக்க இன்னலுற்றாயோ, இந்த பதர்கள் என்று எண்ணி விண்ணிற்கு விரைந்தாலும் உந்தன் புகழ் என்றும் மண்ணில் மறையாதே.
மகிழ்ச்சி மகிழ்ச்சி பீஷ்மரே. என்ன துரியோதனா, அந்த மூன்று நாளிலே துரோணர் இறந்து விட்டால்? ஓஹோ, உனக்கு அப்படி ஒரு சந்தேகமா? மூன்று நாளிலே துரோணர் இறந்து விட்டால் துரியோதனா, எதிரே இருக்கின்ற ஏழு அக்ரோண சேனைகளை அழிப்பதற்கு ஐந்தே ஐந்து நாட்கள் தான் ஆகும். உன்னுடைய நண்பனாகிய சூரியன் மைந்தன் கர்ணனுக்கு. சபாஷ் சபாஷ் மிகுந்த மகிழ்ச்சி மிகுந்த மகிழ்ச்சி பீஷ்மரே என்றான் துரியோதனன். ஒரு பகலில் யான்மலைவன், முப்பகலிலே மலைகுவன், உபனிஷத விற்கை முனி, வருபகல் ஓர் ஐந்தில் வெல்வன் பருதி மைந்தன். இங்கு கவனிக்க வேண்டும், ஏழு அக்ரோணி சேனைகளையும் அழிப்பதற்கு பீஷ்மருக்கு ஒரு நாளாகும். இல்லாவிட்டால் மிகப்பெரிய வில்லாற்றில் படைத்த குருவாகிய துரோணருக்கு மூன்று நாட்களாகும், இல்லாவிட்டால் கர்ணனுக்கு ஐந்து நாட்களாகும் என்று சொல்லுகிறார் பீஷ்மர். ஏழு அக்ரோணி சேனையையும் ஐந்து நாட்களில் அழித்துவிடக்கூடிய ஆற்றல் படைத்தவன் கர்ணன் என்று பீஷ்மருக்கு தெரிகிறது அல்லவா? அவ்வாறு தெரிந்திருக்கிற போது அவனை போய் ஏன் நான்காவது நிலைக்கு உள்ள சாதாரண வீரனாக அர்த்தரதனாக அவர் தள்ள வேண்டும்? சரி, போர் அணிவகுப்பு நடைபெறுகின்ற காலத்திலே தனக்கு பிறகு துரோணர், துரோணருக்கு பிறகு கர்ணன் என்று வரிசைப்படுத்திய பீஷ்மர் பத்தாவது நாள் அம்பு படுக்கையிலே சாய்ந்தவுடன் துரியோதனை அழித்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார். இது ஒரு ஆழமான கருத்து. அங்கேதான் ஏன் பீஷ்மர் அடிக்கடி கர்ணன் வீரத்தை குறைவாக பேசி அவனை தள்ளி வைத்தார் என்கின்ற உண்மையை தெரிந்து கொள்ளுகிறோம். யாரை அடுத்த நாள் தளபதியாக ஆக்குவது என்று துரியோதனன் வருந்திக் கொண்டிருக்கிறான். பீஷ்மர் அம்பு படுக்கையில் படுத்திருக்கிறார். அவர் கண்களிலே கண்ணீர் வடிகிறது. ஒரு பெரிய உண்மையை சொல்லுகிறார் துரியோதனனுக்கு. தன்னுடைய கண்ணீரை துடைத்துக் கொண்டு, துரியோதனா, எழுத்து கட்டிய வில்லை ஓடிய கர்ணன் இருக்கிறானே, அவன் மன்னர்கள் எல்லாருக்கும் கிடி போன்றவன். அவனை எந்த காலத்தில் சேனைத் தலைவனாக ஆக்க வேண்டுமோ அந்த காலம் தெரிந்து அவனை சேனைத் தலைவனாக்கு. நாளைய தினம் முதல் நீ போரை தொடரலாம். சொரியும் கண்ணீர் துடைத்து துரியோதனனை நோக்கி, வரியும் சாபக் கர்ணன், மன்னர்க்கு உறும் ஏறு அண்ணான், தெரியும் காலத்து அவனை சேனை தலைவனாக்கி புரியும் போரும் நாளை பொறுமின் என்று புகன்றான். இங்கேதான் கவனிக்க வேண்டும், துரியோதனன்பால் பீஷ்மர் கடைசியாக அம்பு படுக்கையிலே கர்ணனை மிகப்பெரிய வீரன் என்பதை எடுத்து காட்டியதோடு கூட எந்த காலத்தில் அவனை சேனைத் தலைவனாக ஆக்க வேண்டுமோ அந்த காலம் தெரிந்து ஆக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற போது கடைசி வரைக்கும் துரியோதனனை காக்கக்கூடிய ஆற்றல் அந்த கர்ணனுக்கு மட்டுமே உண்டு என்பது பீஷ்மருடைய உள்ளத்திலே தெரிந்திருக்கிறது. எதிரிகளினுடைய படைகளை ஐந்து நாட்களில் வெல்லக்கூடியவன் என்ற ஒரு உண்மையையும், கடைசி வரைக்கும் துரியோதனனை காக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவன் கர்ணன் என்ற உண்மையையும் தெரிந்து வைத்திருக்கின்ற பீஷ்மர் அடிக்கடி அவனை குறைவாக பேசியதற்கு காரணம், அவனுடைய வீரத்தை எடுத்துக்காட்டி பெருமைப்படுத்தி அவனை முதல் நிலைக்கு உள்ள அதிரதனாக ஆக்கிவிட்டால் அவன் சீக்கிரத்திலேயே இறந்து போய்விட்டால் கடைசி வரைக்கும் துரியோதனனை காப்பதற்கு யாரும் இல்லை என்கின்ற உண்மை பீஷ்மருக்கு தெரிந்திருக்கிறது. ஆனால் அப்படி தெரிந்திருக்கின்ற பீஷ்மர் அதனை மறைமுகமாகவாவது, இல்லாவிட்டால் ஒரு குறிப்பின் மூலமாவது கர்ணனுக்கு தெரிவித்திருக்க வேண்டியது அவருடைய கடமை அல்லவா? அதை செய்யவில்லையே. தன்னுடைய தகுதி குறைக்கப்படுகிறது என்கின்ற நிலையை அறியக்கூடியவன் ஒருவனும் என்ன சீற்றம் கொள்வானோ கோபம் கொள்வானோ அதைத்தான் கர்ணன் கொண்டிருக்கிறான். அவனை தான் ஒதுக்கிய வைத்திருப்பதும் அவன் வீரத்தை குறைவாக பேசுவதும் பின்னாலே அவனை பெருமைப்படுத்துவதற்கும் துரியோதனை காப்பதற்கும் என்று பீஷ்மருக்கு தெரியும். அவ்வாறு அவர் செய்த காரியத்தை குறிப்பாக கர்ணனுக்கு சொல்லியிருக்க வேண்டாமா? சொல்லவில்லையே. ஆகவே கர்ணன் கோபத்தோடு போர்க்களத்தை விட்டு போனது எந்த விதத்திலும் தவறு இல்லை. இனி அந்த கர்ணன் மிக முக்கியமான தன்னுடைய பாத்திரப்பண்பை வெளிப்படுத்துகின்ற இடம் மகாபாரதத்தில் வரக்கூடிய பகவத்கீதை. கண்ணபிரானால் அர்ஜுனனுக்கு உபதேசிக்கப்பட்டது. பகவத்கீதை என்பது கண்ணபிரானால் அர்ஜுனனுக்கு உபதேசிக்கப்பட்டதே தவிர அதை கடைப்பிடித்தவன் அர்ஜுனன் அல்ல, அதை கடைப்பிடித்தவன் கர்ணனே என்கின்ற ஒரு மகத்தான கருத்தை நாம் சிந்திக்க இருக்கிறோம். கீதை வாழ்க்கை வாழ்ந்தவன் கர்ணனே என்றால் கீதியினுடைய கருத்து என்ன? அது தெரிந்தால் அல்லவா கீதை வாழ்க்கை வாழ்ந்தவன் கர்ணன் என்பதை நிரூபிக்க முடியும். கீதையினுடைய சாரம் என்ன என்றால், இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனும் கடமையோடும் தர்மத்தோடும் இருக்க வேண்டும் என்றுதான் எண்ணுகிறான். எவனும் கடமை தர்மம் கெட்டு வாழ வேண்டும் என்று எண்ணுவதில்லை. எதுவரைக்கும் மனைவி மக்கள் என்கின்ற பாசமயக்கம் குறுக்கே வருகிற வரைக்கும், மனைவி மக்கள் என்கின்ற பாசமயக்கம் குறுக்கே வந்துவிட்டால் ஒரு மனிதன் கடைபிடித்துக் கொண்டிருக்கின்ற தர்மம் கடமை இவையெல்லாம் காற்றிலே போய்விடும். இதுதான் கீதையின் சாரம். ஒரு 25 வயது பையன், கல்யாணமாகாத பையனா இருக்கணும். அவனை கூப்பிட்டு ஒரு குடும்ப சிக்கல் எதையாவது எடுத்துக்காட்டி இதற்கு என்ன தீர்ப்பு என்று கேளுங்கள். சரியான தீர்ப்பை உடனடியாக சொல்லிவிடுவான். அவனிடத்தில் நீங்கள் என்ன குறுக்கு கேள்விகளை காட்டாலும் சரிதான், அவன் ஒரே விடைதான் சொல்லுவான். எல்லாருக்கும் ஒரே நீதி தானே சார், அவருக்கு ஒரு நீதி இவருக்கு ஒரு நீதியா? தெளிவா பேசுவான். கல்யாணம் ஆகாத பையனா இருக்கணும். அவனுக்கே ஒரு கல்யாணத்தை பண்ணி வையுங்க, சம்சாரம், ரெண்டு குழந்தை குட்டின்னு ஆகட்டும், பிறகு அவனுடைய குடும்ப சம்பந்தமாவே ஒரு சிக்கல் வரட்டும். அப்ப கேளுங்க, நியாயம்? ஆகவே இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனும் கடமை தர்மம் என்ற இரண்டையும் பின்பற்ற வேண்டும் என்றுதான் எண்ணுகிறான். பாசமயக்கம் குறுக்க வருகிற வரைக்கும். அட, மனைவி மக்கள் மேல் வைக்கிற பாசம் என்ன? நீங்க சும்மா ஒரு சதுரடிக்கு ஒரு சதுரடி ஒரு மரப்பலகை மேல பாசம் வையுங்க, உங்க நியாயம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். சென்னையில் இருக்கிற ஒருத்தருக்கு திருச்சியிலேருந்து தந்தி வருது உடனடியாக புறப்படவும். அவர் கையில் ஒரு பைய தூக்கிக்கிட்டு சென்னையில் எழும்பூர் ரயில் நிலையத்துக்கு போறார். அவன் கதவை சாத்திக்கிட்டு திறக்க மாட்டேங்கிறான், இடம் கிடைக்கல, என்ன சத்தம் போடுற, தரையா கதவை, உங்க அப்பா விட்டுறையில, இவர் தான் காசு கொடுத்து டிக்கெட் வாங்கினாரு, நாங்களாம் காசு கொடுத்துருவாங்களே, தரையா கதவை. இவர் போற சத்தத்தை கட்டு அவன் கதவை திறந்துடுறான். சௌரியமா ஒரு இடம் கிடைக்குது, ஜன்னல் ஓரமா உட்காந்துக்கிறார். வண்டி போய் தாம்பரத்தில் நிக்குது. அங்க ஒருத்தன் பைய தூக்கிக்கிட்டு அவசரமா ஓடி வர்றான். அப்ப இவரே என்ன பண்றாரு, ஜன்னத்தலையை விட்டு எல்லாம் இங்கேயே வாயா, வெளியூருக்கு போறவன் 2 நாளைக்கு முன்னாடியே ரிசர்வ் பண்ணிட்டு போன போகாம கடைசி நேரத்தில் வந்து எல்லாம் ஒரே பொட்டியில வந்து சேரு. இவர் சென்னை எழும்பூர்ல முன்னாடியே ரிசர்வ் பண்ணிக்கிட்டாரா இல்லையே? நமக்கு கடன் கிடைச்சு போச்சா? நியாயத்தை மாத்திக்கோ. ஆகவே நம்முடைய கடமையும் தர்மமும் எழும்பூரில் ஆரம்பித்து தாம்பரத்தில் முடிந்துவிடும் என்பதுதான் கீதையின் சாரம். இதுதான் கீதையின் சாரம் என்பதற்கு என்ன சான்று? குருக்ஷேத்திர போர்க்களத்தில் 2 பக்கத்திலும் படைகள் அணிவகுத்து நிற்கின்றன. பாண்டவர் பக்கம் 7 அக்ரோணி சேனைகள், துரியோதனாதியர் பக்கத்தில் 11 அக்ரோணி சேனைகள். அர்ஜுன் சொன்னான் தனக்கு சாரதியாக இருக்கிற கண்ணபிரான் இடத்திலே, கண்ணா தேரை ஓட்டு, அணிவகுத்து நிற்கின்ற படைகளுக்கு மத்தியிலே தேரை செலுத்து, என்னை எதிர்க்கக்கூடிய தைரியம் அடித்தவர்கள் கௌரவர்கள் பக்கத்தில் யார் இருக்கிறார்கள் என்று பார்க்கிறேன் என்றெல்லாம் வீரன் பேசினான், வில்லை நிமிர்த்தினான், அம்மை இணைத்தான். அர்ஜுனன் கண்ணபிரானை தேரை ஓட்டச் சொல்லுகின்ற போது அவ்வளவு வீரம், கண்ணபிரானுக்கு மகிழ்ச்சி. அப்படித்தான் உன்னுடைய வீரத்தை காட்டி என்று கொண்டு போய் அணிவகுத்திருக்கின்ற படைகளினுடைய மத்தியிலே இருக்கின்ற பகுதியிலே கொண்டு போய் தேரை நிறுத்தினார். வில்லை எடுத்தான், அம்பை இணைத்தான். எதிரே இருக்கின்ற பீஷ்மரை பார்த்து குறி பார்த்து விட்டு அர்ஜுனன் வில்லையும் அம்பையும் கீழே போட்டான். கண்ணபிரான் கேட்டார், என்ன அர்ஜுனா? எல்லாரையும் அழித்து விடுகிறேன், கொன்று விடுகிறேன், என்னை எதிர்க்கும் தைரியம் படைத்தவர்கள் யார் இருக்கிறார்கள் என்று பார்க்கிறேன் என்றெல்லாம் வீரம் பேசினாய், ஏன் வில்லையும் அம்பையும் கீழே போட்டு விட்டாய்? அர்ஜுனன் சொன்னான், கண்ணா நான் என்ன செய்வேன்? அதோ வெள்ளி நிறமான குதிரை பூண்டு அந்த தேரின் மீது வள்ளி நிறமான ஆடையை உடுத்தி ஆரோக்கியத்தை வைத்திருக்கின்ற பீஷ்மன் என்னால் கொல்லப்பட வேண்டிய தளபதி என்று கருதித்தான் போர்க்களத்திற்கு வந்தேன் கண்ணா. ஆனால் இப்போது அந்த பீஷ்மனை பார்த்தால் என்னால் கொல்லப்பட வேண்டிய தளபதியாக தெரியவில்லை கண்ணா. சின்ன வயதிலே தோல் மேலே போட்டு நிலாவை காட்டி பார்ச்சோறு ஊட்டிய பிதாமகன் பீஷ்மனாகத்தான் தெரிகிறான். கண்ணா, அதோ சிவப்புடனமான குதிரை பூண்டிருக்கின்ற தேர் மீது சிவப்புடனமான ஆடி முடித்து ஆரோக்கியத்தை வீச்சிருக்கின்ற துரோணன் என்னால் கொல்லப்பட வேண்டிய தளபதி என்று கருதித்தான் போர்க்களத்திற்கு வந்தேன் கண்ணா. ஆனால் இப்போது அந்த துரோணனை பார்த்தால் என்னால் கொல்லப்பட வேண்டிய தளபதியாக தெரியவில்லை கண்ணா. யார் என்றே அறியத்தகாது எங்கோ கிடந்த என்னை வில்லுக்கு விஜயன் என்று எல்லோரும் பாராட்டக்கூடிய விதத்தில் வித்தைகளை கற்பித்திருக்கின்ற குருவாகத்தான் தெரிகின்றான் கண்ணா. அதோ எதிர்பக்கத்தில் இருக்கின்றவர்கள் என்னுடைய சகோதரர்கள், என்னுடைய மாமன்மார்கள், என் உறவினர்கள். இவர்களை எல்லாம் கொண்டுவிட்டு யாருக்காக என்னுடைய தேசத்தை நான் ஆளப்போகிறேன்? என்னுடைய கைகள் நடுங்குகின்றன, என்னால் போர் செய்ய முடியாது என்று அர்ஜுனன் கண்ணபிரானிடத்திலே தெரிவித்தான். நின்று அமர் தொடங்க நினைகிற்பவர் பிதாமகர், நீல்கலைஞர், துணைவர் கொன்று இவரை வாகுவலியின் கவருவது இத்தரணி யான் மறைவுறேன் என்று சொல்லிவிட்டு அர்ஜுனன் வில்லையும் அம்பையும் கீழே போட்டான். இங்கேதான் சிந்திக்க வேண்டும், போர்க்களத்தில் எதிரே நிற்கின்ற பீஷ்மனை தளபதி என்று மட்டுமே அர்ஜுனன் உள்ளம் எண்ணுகின்ற வரைக்கும் போர் செய்ய வேண்டியது கடமை தர்மம் என்று எண்ணினான். போர்க்களத்தில் எதிரே நிற்கின்ற தோழரை தளபதி என்று மட்டுமே அர்ஜுனன் உள்ளம் எண்ணுகிற வரைக்கும் போர் செய்ய வேண்டியது கடமை தர்மம் என்று எண்ணினான். போர்க்களத்தில் எதிர்பக்கம் நிற்கின்ற துரியோதனன் முதலானவர்கள் தனக்கு எதிரிகள் என்று எண்ணுகின்ற வரைக்கும் போர் செய்ய வேண்டியது கடமை தர்மம் என்று அர்ஜுனன் எண்ணினான். எதிரே இருக்கின்ற தளபதி பீஷ்மரை பிதாமகர் தாத்தா பீஷ்மர் என்றும், எதிரே தெரிகின்ற தளபதி துரோணரை குரு துரோணர் என்றும், அவனுக்கு அதுவரைக்கும் எதிரியாக தெரிந்து எதிரே நிற்கின்ற துரியோதனனை சகோதரன் என்றும் எண்ணினான். இந்த பிதாமகன் என்கின்ற தாத்தா என்கிற பாச மயக்கமும், இந்த குரு என்கின்ற பாச மயக்கமும், சகோதரன் என்ற பாச மயக்கமும் குறுக்கே வந்தபோது போர் செய்ய வேண்டியது கடமை தர்மம் என்பதை மறந்துவிட்டான். என்றால் பாசமயக்கம் குறுக்கே வந்தால் மனிதன் வகுத்துக் கொண்ட கடமையும் தர்மமும் அவனை விட்டு போய்விடும் என்பது கீதையின் சாரம். வில்லியார் கீதையில் இந்த சாரத்தை சொல்லுகிறார், பாசமயக்கம் குறுக்கே வந்தால் மனிதன் செய்ய வேண்டிய கடமை தர்மம் என்பது மறந்துவிடும். கடமைக்கும் தர்மத்துக்கும் சான்றாக நிற்பது அறிவு. பாசம் இயக்கத்துக்கு பலகையாக நிற்பது பாச உணர்ச்சி. பாச உணர்ச்சி குறுக்கே வந்தால் அறிவு அடங்கிவிடும். மாயை என்ற உறுத்தி பெற்ற மனம் எனும் வைந்தன் தூய நல் அறிவன் தன்னை தோற்றம் என்றாக்கி வைத்தான். அர்ஜுனனுக்கு இப்போது தெரியும், அர்ஜுனுடைய அறிவு அவனை பார்த்து கேட்கும், எதிரே இருக்கின்ற இந்த பீஷ்மர் தாத்தா என்று இப்போதுதான் தெரிகிறதா, துரோணர் குரு என்று இப்போதுதான் தெரிகிறதா, துரோணன் சகோதரன் என்று இப்போதுதான் தெரிகிறதா. அந்த சபாமண்டபத்திலே பாஞ்சாலிக்கு மானக்கேடு நிகழ்ந்த காலத்திலே இவர்களெல்லாம் அங்கே வைத்திருந்தார்களே, நியாயம் பேசினார்களே, அதர்மம் செய்தான் துரியோதனன், அவருக்கு துணை போனார்கள் இந்த சான்றோர்கள், யாரும் தடுக்கவில்லை. இப்போது மட்டும் என்ன பிதாமகர், இப்போது மட்டும் என்ன குரு, இப்போது மட்டும் என்ன சகோதரன் என்று அர்ஜுனன் அறிவு அவனை பார்த்து கேட்கும். அது கடமை தர்மத்தின் சார்பாக நின்று அறிவு கேட்கிற ஆணித்தரமான கேள்விகள். ஆனால் அறிவு என்னதான் ஆணித்தரமான கேள்வி கேட்டாலும் அப்போது ஏற்படுகின்ற பாச மயக்கம் இருக்கிறதே உணர்ச்சியே, அது சரியான விடை சொல்ல முடியாது. ஆனால் பாசமயக்கம்தான் வெல்லும், அறிவு வெல்ல முடியாது. மாய என்ற உறுதி பெற்ற மனமெனும் மைந்தன் என்றால் பாச மயக்கமாகிய உணர்ச்சி. மாய என்ற உறுதி பெற்ற மனமெனும் மைந்தன் கடமை தர்மத்தினுடைய சார்பாக நின்று பேசுகின்ற அறிவு என்கின்ற ஒருவனுக்கு வெளி சொல்ல முடியாதது மட்டுமல்ல, அந்த அறிவு இருக்கிற இடம் தெரியாத படிக்கு அதற்கு மேலே பாச மயக்கம் தன்னுடைய ஆட்சியை நிலைநிறுத்திவிடும். என்றால் ஒரு மனிதனுக்கு பாசமயக்கம் ஏற்படுகின்ற போது அவன் முன்னால் கடமை தர்மம் என்பது மறைந்து போய்விடுகிறது. மாய என்ற பொருத்தி பெற்ற மனமனும் மைந்தன் தூய நல் அறிவந்தனை தோற்றம் என்றாக்கி வைத்தான். என்றால் பாசம இயக்கம் குறுக்கே வருகிற போது மனிதன் தன்னுடைய கடமையையும் தர்மத்தையும் இழக்கிறான் என்றால் அதுதான் கீதையின் சாரம் என்றால் பாசம இயக்கம் குறுக்கே வருகின்ற போதும் எவன் ஒருவன் தான் வகுத்துக் கொண்ட கடமையிலே இருந்தும் தர்மத்திலே இருந்தும் மாறுபடாமல் இருக்கிறானோ அவன் தான் கீதை வாழ்க்கை வாழ்ந்தவன் அல்லவா என்றால் கீதை வாழ்க்கை வாழ்ந்தவன் யார் என்று சிந்திப்போம். பாசம இயக்கம் குறுக்கே வருகிற போது மனிதன் வகுத்துக் கொண்ட கடமையும் தர்மமும் அவனை விட்டு போய்விடுகிறது என்பது கீதையினுடைய சாரம். இந்த கீதோபதேசத்தை கண்ணபிரானிடத்தில் இருந்து அர்ஜுனன் கேட்டானே, அவன் கீதையை கேட்பதற்கு முன்னர் மட்டுமா வில்லை அம்பை கீழே போட்டான்? கீதையை முற்றிலும் கேட்டு ஏதோ தெளிந்து விட்டவனைப் போல அர்ஜுனன் கண்ணபிரானுடைய திருவடிகளை தொழுதான். போர் தொடங்கியது. மூன்றாவது நாள் போரிலே நடைபெற்றது என்ன? துரியோதனன் பக்கம் தளபதியாக இருக்கின்ற பீஷ்மர் மிகுந்த வேகத்தோடு பாண்டவர் பக்கத்து படைகளை எல்லாம் அழிக்கிறார். ஒரு காடு நெருப்பு பற்றிக் கொண்டால் எப்படி மரங்கள் கீழே விழுமோ அதுபோல் பாண்டவர் பக்கத்து படைகள் எல்லாம் கீழே விழுகின்றன. கண்ணன் அர்ஜுனனை பார்த்து, அர்ஜுனா, காடு பற்றிக் கொண்டால் மரங்கள் எரிவது போல நம் பக்கத்து படைகளை அடிக்கின்றான் அந்த பீஷ்மன். கொஞ்சம் கூட சிந்திக்காதே, நான் கொண்டு போய் தேரை மிக பக்கத்தில் நிறுத்துகிறேன், இடுவில்லை தொடு அம்பை என்று கண்ணபிரான் எச்சரித்தார். அர்ஜுனும் அப்படியே செய்வதாக சொன்னான். அப்படி கண்ணபிரான் தேரை ஓட்டிக்கொண்டு போய் பீஷ்மனுடைய தேருக்கு பக்கத்தில் நிறுத்திய போது அர்ஜுனன் வில்லை அம்பை எடுத்து பீஷ்மனை குறிபார்த்து விட்டு மறுபடியும் வில்லையும் அம்பையும் கீழே போட்டான். மூன்றாவது நாள் போர்க்களத்தில் கண்ணபிரானுக்கே சற்று கோபம். அவரே குதிரையினுடைய கழிவாடத்தை தூக்கி எறிந்துவிட்டு தன்னுடைய ஒரு திருவடியை தரையின் மேல் வைத்தபடி அர்ஜுனை பார்த்து சொன்னார், என்ன அர்ஜுனா இப்படி அடிக்கடி மயங்குகிறாய்? காடு பற்றிக் கொண்டால் மரங்கள் எரிவது போல நம்முடைய பக்கத்தில் இருக்கின்ற படைகளை இந்த பீஷ்மன் அழிக்கிறான் என்று சொல்லுகிறேன். நீ கொஞ்சம் கூட அதை பற்றி கவலைப்படவில்லை, மானத்தை பற்றி என்னவில்லை, வில்லை எடுக்கவில்லை, அம்பை தொடுக்கவில்லை, ஏன் அடிக்கடி உனக்கு இந்த மயக்கம்? அர்ஜுனா, நானே இனிமேல் கையில் ஆயுதம் எடுக்கப் போகிறேன். ஆயுதம் எடுத்தால் எனக்கு ஒரு கெட்ட பெயர் வரும் என்று தெரியும். காரணம், பாரத போர் முடிகின்ற வரைக்கும் நான் ஆயுதம் எடுப்பதில்லை என்று வாக்களித்திருக்கிறேன். அந்த துரியோதனன் நான் சத்தியம் கட்டுவிட்டேன் என்று என்னை குறை சொல்வான். அந்த கெட்ட பெயர் எனக்கு வந்தாலும் வரட்டும், இனிமேல் இந்த போரினுடைய பொறுப்பை உன்னிடத்தில் ஒப்படைக்க நான் விரும்பவில்லை என்று கண்ணபிரான் கோபத்தோடு பேசினார். காணேரி துத்தன வீடு மஞ்சப்படி காதி மறைந்திடவும் நீ மானம் நினைந்தேலை சாபம் கெடுத்தேலை வாளி தொடுத்தேலை நீ ஏனீர் உனக்கென மாயன் ஓடிந்தவன் ஏறிரத திழியா ஆனதனக்கிணியாக என தனி அழி எடுத்தனே என்றால் கீதையின் உபதேசத்தை கேட்ட அர்ஜுனன் இரண்டு நாள் அதை நினைவிலே வைத்திருந்தானா என்னமோ மூன்றாவது நாள் மறுபடியும் பழைய அர்ஜுனன் ஆகிவிட்டான். ஆகவே பாசம இயக்கம் குறுக்கே வருகிற போது மனிதன் வகுத்துக் கொண்ட கடமையும் தர்மமும் அவனை விட்டு போய்விடுகிறது என்பது கீதையின் சாரம். என்றால் பாசமயக்கம் குறுக்கே வருகிற போதும் எவன் ஒருவன் தான் வகுத்துக் கொண்ட கடமை தர்மம் என்பதிலே இருந்து கொஞ்சமும் நீங்காமல் இருக்கிறானோ அவனே கீதையின் சாரத்தை கடைபிடித்தவன் அல்லவா? அதை கடைபிடித்தவன் கர்ணன் தான் என்பதை இப்போது பார்ப்போம். கண்ணபிரான் துரியோதனன் அவைக்களத்திற்கு தூது போனார். பாண்டவர்களினுடைய வனவாசம் அஜ்ஞாதவாசம் முடிந்த பின்னர் பாண்டவர்களுக்குள்ள நாட்டை கேட்பதற்கு துரியோதனன் ஆணவத்தினுடைய உச்சியில் இருந்தபடி பாண்டவர்கள் கேட்ட நாட்டை மட்டுமல்ல, அவர்கள் கேட்ட ஐந்து ஊர்களும் தரமாட்டேன், ஐந்து வீடுகளும் தரமாட்டேன், ஈ இருக்கும் இடம் எனினும் நான் அவருக்கு வழங்கலேன் என்று மறுத்துவிட்டான். கண்ணபிரான் இப்போது ஒரு முடிவுக்கு வருகிறார். எப்படியும் பாண்டவர் பக்கத்திற்கு துரியோதனன் பக்கம் இருக்கின்ற கர்ணனை கொண்டு வந்து விட வேண்டும். அதற்கு ஒரே வழி என்ன என்றால், கர்ணனுக்கு வாழ்க்கையிலே பெரிய குறை பெற்றெடுத்த தாய் யார் என்று தெரியாதது. அவனிடத்திலே போய் உன்னுடைய தாய் யார் தெரியுமா என்று கேட்டு, பாண்டவர்களுக்கு தாயாக இருக்கிற குந்திதான் உனக்கும் தாய் என்று சொல்லி அவனுடைய உள்ளத்திலே தாய்ப்பாசத்தை ஏற்படுத்தி குந்தியினிடத்திலே வந்து நீ திருமணத்துக்கு முன்னாலே ஒரு பிள்ளை பெற்று பெட்டியில் வைத்து விட்டாயே, அந்த பிள்ளை யார் தெரியுமா என்று கேட்டு அந்த பிள்ளைதான் நீ பெற்ற மற்ற மக்களாகிய பாண்டவர்களை கொல்வேன் என்று சபதம் செய்து துரியோதனனுக்கு வலதுகரமாக இருக்கிற கர்ணன் என்று கூறி அவளுடைய உள்ளத்திலே பிள்ளை பாசத்தை ஏற்படுத்தி அந்த தாய் குந்தியை விட்டு இந்த பிள்ளை கர்ணனை பாண்டவர் பக்கம் வா என்று வரவழைக்க வைப்போம். இந்த உலகத்தில் பாசத்துக்கு மயங்காதவன், அதுவும் தாய் பாசத்துக்கு மயங்காதவன் யாரும் இருக்க மாட்டான். ஒருவேளை எப்படி இந்த கர்ணன் தாய் பாசத்துக்கு மயங்காமல் துரியோதனனுக்கு செய்ய வேண்டிய கடமை தர்மம் தான் முக்கியம் என்று இருந்து விடுவானால் குந்தியை விட்டு அவனுடைய கொடையை பயன்படுத்திக் கொண்டு இரண்டு வரங்களை வாங்க வைக்க வேண்டும். கண்ணபிரான் சிந்தனை இது. ஒரு வரம் என்ன என்றால், அவன்பால் இருக்கின்ற நாகாஸ்திரத்தை பாரத போர்க்களத்தில் அர்ஜுனன் மேல் ஒரு முறை போடலாம், குறித்தவரை விட்டால் இரண்டாவது முறை போடக்கூடாது. இது ஒரு வரம். இன்னொரு வரம் என்ன என்றால், பாண்டவர்கள் ஐவரில் அர்ஜுனன் ஒருவன், நீங்களாக மற்ற நான்கு பேரையும் கர்ணன் குறியே வைக்கக்கூடாது. இந்த இரண்டு வரங்களையும் வாங்கிவிட்டால் கர்ணன் பலத்தை குறைத்து விடலாம். கண்ணபிரானுடைய எண்ணம் அப்படியே. அந்த கர்ணன் நேராக கர்ணனை பார்க்க வந்தார். கர்ணன் மிகுந்த மரியாதையோடு கர்ணனை வணங்கினான். கண்ணபிரான் கேட்டார், கர்ணா நலமாக இருக்கிறாயா? நாடு கேட்டுக்கொண்டு வந்தேன், துரியோதனன் தர மறுத்து விட்டான். காரணம், உன்னை போன்றவர்கள் எல்லாம் அவனுக்கு உதவிக்கு நிற்பது. சரி கர்ணா, உன்னுடைய தாயை பற்றி ஏதேனும் தகவல்? கர்ணன் நிலை குலைந்து நிற்கிறான். மற்றவர்கள் எந்த கேள்வியை கேட்டு தன்னை அவமானப்படுத்துவார்களோ அந்த கேள்வியை கண்ணபிரான் கேட்கிற போது அவனுக்கு எப்படி இருக்கும்? அவன் நிலை குலைந்து நிற்கிற நேரத்திலே கண்ணபிரான் சொன்னார், கர்ணா, எல்லோரையும் போல் உன்னை இழிவுபடுத்துவதற்கு நான் வரவில்லை. பெரியதொரு உண்மையை உனக்கு சொல்ல வந்திருக்கிறேன். உன்னுடைய தாய் யார் என்று சொல்ல வந்திருக்கிறேன். நீ துரியோதனனுக்காக எந்த பாண்டவர்களை கொல்வேன் என்று சபதம் செய்திருக்கிறாயோ அந்த பாண்டவர்களுக்கு தாய் குந்திதான் உனக்கும் தாய். கர்ணன் நிலை எப்படி இருக்கும் என்று நாம் எண்ணிக்கூட பார்க்க முடியாது. கொஞ்சம் தெளிவு பெற்ற கர்ணனுக்கு கண்ணபிரான் சொல்லுகிறார், கர்ணா, குந்தி தேவி ஏதோ குந்தி போஜன் இல்லத்திலே பணியாற்றிக் கொண்டிருந்தாளாம்.
அப்போது துர்வாசன் என்கின்ற முனிவனுக்கு பணிபடி செய்ததால் அவன் ஒரு மந்திரத்தை உபதேசம் செய்து அந்த மந்திரத்தை சொல்லி எந்த தெய்வம் கணவனாக வேண்டும் என்று எண்ணினாலும் அந்த தெய்வத்தின் அம்சத்தோடு குழந்தை பிறக்கும் என்று எச்சரித்து ஒரு மந்திரத்தை சொல்லிக் கொடுத்தாராம். அதை கற்றுக்கொண்ட குந்தி உடனே அதை சோதித்து பார்க்க வேண்டும் என்று கதிரவன் கணவனாக வேண்டும் என்று எண்ணினால் வயிற்றிலே கரு தோன்றியது, நீதான் அந்த பிள்ளை. ஆனால் திருமணத்திற்கு முன்னர் பிள்ளை பெற்றால் என்று ஊராறு மதத்தாரும் பழிப்பார்களே என்று அஞ்சி உன்னையிலே பட்டியலே வைத்து விட்டு விட்டாள். அதிரதனும் ராதையும் தான் உன் வளர்ப்பு தந்தை தாய். இந்த உண்மையை தெரிந்து கொண்ட கர்ணன் தடுமாறி நிற்பது இயற்கைதானே.
கண்ணபிரான் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு கேட்டார், இனிமேல் என்ன செய்ய போகிறாய் கர்ணா? பாண்டவர்கள் சொந்த தம்பியர்கள் என்று தெரிந்த பிறகுமா இன்னும் நீ துரியோதனன் பக்கம் இருக்க போகிறாய்?
கர்ணன் சொல்கிறான், கண்ணா, என்னுடைய பிறப்பின் உண்மையை நீ வந்து தெரிவித்த வரைக்கும் நன்றி.
ஆனால் இந்த நேரத்திலே துரியோதனனை கைவிட்டு நான் பாண்டவர்கள் பக்கம் வந்தால் நீ உள்பட இந்த ஜகத்திலே இருக்கின்றவர்கள் எல்லாரும் என்னை பார்த்து சிரிக்க மாட்டார்களா?
நான் துரியோதனனுக்கு செஞ்சோற்று தர்மத்தை கழிப்பேனே தவிர பாண்டவர் பக்கம் வரமாட்டேன். கண்ணபிரான் அவன் பிறப்பின் உண்மையை வந்து எடுத்து உரைத்தும் கூட துரியோதனனுக்கு செய்ய வேண்டிய கடமை தர்மம் முக்கியம் என்று நிற்கிறான்.
கண்ணபிரான் குந்தியின் இடத்திலே போய் தெரிவித்தார்,
குந்தியை உனக்கு எத்தனை பிள்ளை? கொந்தி கேட்டால் கண்ணா இது என்ன கல்வி? பாண்டவர் ஐந்து பேர் என்னுடைய மக்கள்.
குந்தி, பாண்டவர் ஐந்து பேரை தவிர கேட்கிறேன். ஓஹோ, திருமணத்துக்கு பின்னாலே சொல்லுகிறாயா, பின்னாலே முன்னாலே சொல்லு. குந்தி சொன்னாள், கண்ணா நான் திருமணத்திற்கு முன்னர் குந்தி போஜன் அரண்மனையிலே மகளாக இருக்கிற போது துர்வாசருக்கு பணிவிடை செய்தேன். அவர் எனக்கு ஒரு மந்திரத்தை உபதேசம் செய்து அதை உச்சாரணம் செய்து எந்த தெய்வத்தை எண்ணினாலும் அந்த தெய்வத்தின் அம்சத்தோடு குழந்தை பிறக்கும் என்று சொன்னார் கண்ணா. நான் அதை சோதித்து பார்க்க வேண்டும் என்று கதிரவன் கணவனாக வேண்டும் என்று எண்ணினேன். வயிற்றிலே கரு வந்தது. பிறகு திருமணத்திற்கு முன் பிள்ளை பெற்றால் என்று படிப்பார்களே என்று பெற்றெடுத்த பிள்ளையை பேணி வளர்க்க முடியாமல் பட்டியலை வைத்து விட்டு விட்டேன் கண்ணா. குந்தி,
அது வரைக்கும் தான் உனக்கு தெரியும், பிள்ளையை பெற்றாய், பெட்டியிலே வைத்தாய், விட்டு விட்டாய்.
பிறகு அவன் என்ன ஆனான், அவன் எங்கே இருக்கிறான் உனக்கு தெரியாது. உன் பிள்ளை யார் என்பதை சொல்லுகிறேன் கேள்.
நீ பெற்ற அந்த பட்டியலை வைத்து விட்ட பிள்ளைதான்
அங்க தேசத்துக்கு மன்னனாக நீ பெற்றெடுத்த மற்ற புதல்வர்கள் ஐவரையும் கொல்வேன் என்று துரியோதனனுக்கு வலதுகரமாக நிற்கிற கர்ணன் என்று கண்ணன் தெரிவித்தார். குந்தி மூர்ச்சியாகி விழுந்தாள். எழுந்தாள், செய்வதறியாது திகைத்தாள்.
கண்ணா, இப்பொழுது நான் என்ன செய்வது?
அப்படி கேள். உனக்கு முன்பு இரண்டே கேள்விகள் தான் இருக்கின்றன. ஐந்து பிள்ளை உயிரோடு இருக்க வேண்டுமா, இல்லாவிட்டால் ஒரு பிள்ளை உயிரோடு இருக்க வேண்டுமா என்று தேர்ந்தெடுத்துக்கொள். ஐந்து தலைகளை படைத்திருக்கின்ற பாம்புகளைப் போல இருக்கின்ற பாண்டவர் ஐந்து பேரும் வாழ வேண்டுமா, இல்லாவிட்டால் அங்க தேசத்து மன்னனாக விளங்கக்கூடிய கர்ணன் என்கிற ஒரு பிள்ளை வாழ வேண்டுமா என்று முடிவு செய். பைவரும் தலைகள் ஐந்து படைத்திருக்கின்ற பாம்புகள் போல இருக்கின்ற ஐவரும் படுதல் நன்றா, அங்கர்கோன் படுதல் நன்றா என்று முடிவு செய். காரணம், குந்தி, அந்த கர்ணன் கையிலே நாகாஸ்திரம் என்கின்ற அம்பு இருக்கிற வரைக்கும் உன் எந்த பிள்ளையும் பிழைக்க முடியாது. போ, நீதான் அந்த கர்ணனுக்கு தாய் என்பதை நிரூபித்து நில். குந்தி, நீ பிள்ளையை பெற்று பொறுப்பில்லாமல் பட்டியலை வைத்து விட்டு விட்டாய். அதனாலே கர்ணனுக்கு மிகப்பெரிய தலைக்குனிவு. அவனுக்கு தாய் யார் என்று தெரியாததால், அவன் கொடையாளியாகவும் இருப்பதால், தினந்தோறும் பல பெண்கள் நான் தான் உன்னுடைய தாய் என்று வந்து அரண்மனையிலே பொய் சொல்லி அவனிடத்திலே பொருள் பெற முயற்சிப்பது வழக்கமாகிவிட்டது.
அவன் எப்படியோ ஒரு போர்வை வைத்திருக்கிறான். என்ன பின்னால் நான் தான் உன்னுடைய தாய் என்று சொல்லிக் கொண்டு வந்தால் அவள் மேலே அந்த போர்வையை போடுவான். அவர்கள் பொய் சொன்னால்
உடம்பு எரியும். உலகத்திலே ஒருவனுக்கு எவ்வளவு தாய் இருக்க முடியும்? உன்னால் ஒரு பிள்ளைக்கு நேர்ந்த கதியை பார். போ,
நீதான் அவன் பிள்ளை என்பதை போய் நிரூபித்து நில். அந்த பிள்ளைக்கு தாய் நீதான் என்பதை போய் நிரூபித்து நில்.
உன் மேலே போர்வையை போடுவான், எரியாது, அவன் வியப்பான், தாய் என்று தெரிந்து கொள்வான். அந்த நேரத்தில் அந்த பாசமயக்கத்தை பயன்படுத்திக் கொண்டு அவன்பால் இரண்டு வரங்கள் கேள். ஒன்று என்ன என்றால், அவன்பால் இருக்கிற நாகாஸ்திரம் என்கின்ற அம்பை பாரத போர்க்களத்தில் அர்ஜுனன் மேல் ஒரு முறை போடலாம். அந்த அம்பு ஒரு முறை போட்டு தோற்றுவிட்டால் இரண்டாவது முறை குறிவைக்கக் கூடாது என்று ஒரு வரம் கேள். மற்றொரு வரம் என்ன என்றால், அர்ஜுனன் நீங்களாக மற்ற நான்கு பேரையும், பாண்டவர்கள் மற்ற நான்கு பேரையும் கர்ணன் போர்க்களத்தில் குறியே வைக்கக்கூடாது என்று ஒரு வரம் கேள். தாயாகிய குந்தி பிள்ளை கர்ணனை சந்திக்க வருகிறாள்.
இப்போது கர்ணன் துரியோதனனுக்காகவே தன் உயிரை கொடுப்பது என்கின்ற கடமை தர்மம் என்ற இரண்டையும் காக்க வேண்டும் என்றால்
அவன் வென்று தீர வேண்டியது தாய்ப்பாசம், மறந்துவிடக்கூடாது. இந்த உலகத்தில் தாய்ப்பாசத்தை வென்றவர்கள் உண்டா? அண்ணனை வருத்து தம்பிமார்கள் வாழலாம், தம்பியை வருத்து அண்ணன்மார்கள் வாழலாம், கனவையை விடுத்து மனைவி வாழலாம், மனைவியை வருத்து கணவன் வாழலாம், நண்பர்கள் சேரலாம், பிரியலாம். தாயினுடைய பாசத்தை மறக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்க முடியுமா? பட்டினத்தாரை விட ஒரு துறவியா?
இந்த உலகத்தில் எதுவுமே நிலையில்லை என்று
தூக்கி எறிந்து பாடிய பட்டினத்தாரை விட ஒரு துறவியா? அவராலேயே தாய்ப்பாசத்தை நீக்க முடியவில்லையே. தாய் இறந்தபோது திருமேனிக்கு நெருப்பு வைக்க முடியவில்லையே.
ஐயோ, நான் என்ன செய்வேன்? 10 மாதங்கள் சுமந்து பெற்றிருக்கின்ற இந்த தாயாருடைய திருமேனிக்கு எப்படி நான் நெருப்பிடுவேன்
என்று பற்றற்ற பட்டினத்தாருடைய உள்ளம் துடிக்கவில்லையா? 2 திங்களாய் அங்கமலாம் நொந்து பெற்று பையன் என்ற போதே பறிந்து எடுத்து 2 கடகமணி புறத்தில் ஏந்தினாள். அவளை எப்பிறப்பில் காண்பேன் இடி என்று பட்டினத்தார் தடுமாறவில்லையா?
அந்த தாயினுடைய பாசத்தையும் கடந்து
துரியோதனனுக்கு தான் வகுத்துக் கொண்ட கடமை தர்மம் என்ற இரண்டையும் நிறைவேற்ற வேண்டிய நிலையிலே கர்ணன் இருக்கிறான். பெற்றெடுத்த காலத்தில் பார்த்து பேணி வளர்க்கின்ற பாக்கியத்தை இழந்து பெரியவனாக இருக்கிற பிள்ளையை பார்க்க நினைக்கின்ற கண்களை படைத்த தாய் குந்தி வழியே
அவளை எதிர்பார்த்து மஞ்சத்திலே சாய்ந்து கிடக்கின்ற பிள்ளை கர்ணன் உள்ளே அந்த தாய் வந்தால் சேய் எழுந்தான். அந்த சேய் தாயை பார்த்தால் தாய் ஈன்று அன்று போல் தாய்ப்பால் சொரிய நின்றாள்.
கர்ணன் பக்கத்திலே வந்து நின்றான்.
குந்தி அவனை பற்றெடுத்த காலத்திலே தான் செய்துவிட்ட தவறுகளை எல்லாம் எடுத்துக்காட்டி,
மகனே,
உன்னை வளர்த்திருக்க வேண்டிய மிகப்பெரிய பெரிய பாக்கியத்தையும் பொறுப்பையும் நான் இழந்துவிட்டேன்.
பாண்டவர்கள் உன் தம்பியர்கள், நான் உன் தாய். பாண்டவர்கள் நீ மூத்தவன் என்று தெரிந்தால் தங்களுக்கு நாடு கேட்க மாட்டார்கள். மகனே, நாட்டை உனக்கு தந்துவிட்டு உன்னுடைய திருவடி கேவல் செய்வார்கள். அதனால் நீ இதுவரைக்கும் துரியோதனன் பக்கம் இருந்திருக்கலாம், பாண்டவர்கள் சொந்த தம்பியர்கள் என்று தெரிந்த பிறகுமாய் இருக்கப் போகிறாய். உன்னை வளர்க்க கடமைப்பட்ட நான் கடமையிலே இருந்து தவறிவிட்டேன். கண்ணீரே என் வாழ்க்கையாகிவிட்டது.
எஞ்சிய காலத்தில் எனக்கு ஒரு கழுவாயாக பிராயச்சித்தமாக உன்னை மகனாக எண்ணி வளர்க்கக்கூடிய வாய்ப்பையும் எனக்கு கொடுத்து விடும் மகனே. இப்பொழுதே பாண்டவர் பக்கம் வந்துவிடு. அப்படித்தானே செய்ய போகிறாய் மகனே என்று தாயாகிய குந்தி பேசிய போது கர்ணன் சொன்னான், அம்மா,
நீங்கள் தான் என்னுடைய தாய் என்று வந்து தெரிவித்துக் கொண்ட வரைக்கும் நன்றி.
அதற்காக நாள் வரைக்கும் என்னை ஆதரித்த துரியோதனுக்கு எதிராக பாண்டவர்களுக்கு சார்பாக
நான் வருவேன் என்று மட்டும் எதிர்பார்க்காதீர். தாயே, நீங்களே என்னை வளர்த்திருக்கலாம். திருமணத்திற்கு முன் பிள்ளை பெற்றால் என்று உலகத்தார் பழிப்பார்கள் என்பதற்காக என்னை பட்டியில் வைத்து விட்டீர்களோ? இல்லாவிட்டால் அன்பு இல்லாமல் விட்டீர்களோ? யார் கண்டது? பெற்றெடுத்த தாக்கி தன்னுடைய பிள்ளையின் மேலே ஒரு அன்பு இருக்குமானால் ஊரார் உலகத்தார் படி சொல்லுக்காகவா தன்னுடைய பிள்ளையை பட்டியலை வைத்து விட்டு விடுவாள்?
ஆனால் என்னை வைத்து விட்டீர்களே தவிர அன்று முதல் இன்று வரை என்ன நடந்தது என்று உங்களுக்கு தெரியாதே. சொல்லுகிறேன், கேளுங்கள். அந்த நாள் முதல் இந்த நாள் வரை என்னை ஆதியின் துணைவன் என்று கருதி என்னை அங்க தேசத்து மன்னனாக ஆக்கி என்னுடைய தலையிலே மிகப்பெரிய முடியை சூட்டி மாமன்னர்கள் பல பேரும் துரியோதனை எப்படி வணங்குகிறார்களோ அதுபோல என்னையும் வணங்க வேண்டும் என்று எனக்கு தோற்றமும் ஏற்றமும் கொடுத்தவன் துரியோதனன்.
துரியோதனன் எனக்கு பெருமை கொடுத்தவன். துரியோதனன் பெற்றநீர் மகவு அன்பிலாமையோ அன்றி பெரும்படி நாணியோ விடுத்தீர்.
அத்தை நாள் முதல் இன்றளவும் என்னை ஆரியர் துணைவன் என கருதி கொற்ற மாமகுடம் குனைந்து கூட உண்டு உரிய தம்பியரும் சுத்தமானவரும் என்னை தொழ எனக்கு தோற்றமும் ஏற்றமும் அளித்தவன் துரியோதனன்.
அவனுக்குத்தான் உயிர் கொடுப்பேனே தவிர அவனை இந்த நேரத்தில் விட்டுவிட்டு வரமாட்டேன். அம்மா, அந்த துரியோதனன் என்பால் எவ்வளவு நம்பிக்கையும் நட்பின் அடிப்படையிலே விசுவாசமும் வைத்திருக்கிறான் என்பதை சொல்லுகிறேன் கேளுங்கள்.
ஒரு சம்பவம் சொல்லுகிறேன் கேளுங்கள். ஒரு தாய் என்று கூட அல்ல, ஒரு பெண் என்கின்ற எண்ணத்திலே நீங்கள் கேட்டாலும் போறும்.
அம்மா, ஒரு நாள் பட்டப்பகல் நேரம் துரியோதனன் அரண்மனையில் ஏகாந்தமான ஒரு இடம். அங்கே நானும் துரியோதனன் மனைவி பானுமதியும் எதிரெதிராக அமர்ந்து சூதாடிக் கொண்டிருந்தோம். நாங்கள் மிகவும் நெருக்கமாகவே அமர்ந்திருந்தோம். என் முதுகும் அவள் முகமும் அரண்மனையின் வாசலை பார்க்க இருந்தன.
மானங்கள் ஆடிக்கொண்டே இருக்கிற போது வெளியே சென்றிருந்த துரியோதனன் உள்ளே நுழைந்தான். கணவன் வருவதை கண்டு மனைவி பானுமதி எழுந்தாள். அம்மா, அது எனக்கு தெரியாமல் அவள் இடையில தோற்றுவிட்டு எழுகிறாள் என்று நான் எண்ணி எழுந்து அவள் இடுப்பை பிடித்து இழுத்து, இரு, எங்கே போகிறாய், இறுதி வரைக்கும் இருந்து ஆடிவிட்டு போய் என்று இழுத்தேன். அம்மா, நான் இழுத்த வேகத்தில் இடுப்புச் சடை, புடவையினுடைய தலைப்பு, முத்துக்களால் கட்டப்பட்ட மேகலை என்கிற ஆபரணம் எல்லாமே சற்று கீழே விழுந்து விட்டது. உங்களைத்தான் கேட்கிறேன். என்னதான் நண்பன் என்றாலும், என்னதான் வலதுகரம் போன்றவன் என்றாலும், மனைவியின் இடுப்பை பிடித்து மாற்றான் ஒருவன் இழுப்பதை ஒரு கணவன் கண்களாலே காணுகிறான் என்றால் தாயே, அவனுடைய வாய் பேசுமா, இல்லாவிட்டால் வாய் பேசுமா? அம்மா, அப்பொழுதும் துரியோதனன் என்ன கேட்டான் தெரியுமா? சிதறிய முத்துக்களை எடுக்கவோ கோக்கவோ என்று கேட்டார். அவ்வளவு
நம்பிக்கையும் விசுவாசமும் வைத்திருக்கின்ற துரியோதனனுக்கு எதிராக பாண்டவர்களுக்கு சார்பாக நான் வருவேன் என்று எதிர்பார்க்காதே. மடந்தை பொன் திரு மேகலை மணிபுரவே மாசரத்துகளும் ஏகாந்த இடம் தனியில் புரிந்தே நான் அயர்ந்திருப்ப எடுக்கவோ கொக்கவோ என்றான்.
திடம்படுத்திடுவேல் ராசராசனுக்கு செருமுனை சென்று செஞ்சோற்றுக்கடன் கடிப்பதே எனக்கு இனி புகழும் கருமமும் தருமமும் என்றான்.
இங்கே தாயினுடைய பாசம் வந்து எதிரே நிற்கின்ற பொழுது கர்ணன் தெளிவாக சொல்லுகிறான், தனக்கு கருமம் தனக்கு தர்மம், இந்த கருமம் தர்மம் இரண்டாலும் வரக்கூடிய புகழ் துரியோதனனுக்கு செஞ்சோற்று கடன் கடிப்பது.
பாண்டவர்கள் தம்பியர்கள் தனக்கு முன்னர் வந்து நிற்கின்ற குந்தி தன்னை பெற்றெடுத்த தாய்
என்கிற பாச மயக்கங்கள் அவன் வகுத்துக் கொண்ட கருமத்தையும் தர்மத்தையும் தடுக்க முடியவில்லை.
ஆகவே இந்த இடத்திலே தெளிவாக தெரிகின்றது, பாசமயக்கம் குறுக்கே வருகிற போது மனிதன் வகுத்துக் கொண்ட கடமையும் தர்மமும் அவனை விட்டு போய்விடும் என்று சொல்லுகின்ற கீதையின் சாரத்திற்கு
கர்ணன் சான்றாக நிற்கிறான்.
பாசமயக்கம் குறுக்கே வருகிற போதும் கடமை தர்மம் தன்னை விட்டு போகாது என்பதை காட்டுவதன் மூலம்
கீதை வாழ்க்கை வாழ்ந்தவன் கர்ணனே தவிர அர்ஜுனன் அல்ல என்பதற்கு இது ஒரு முதல் கருத்து. பொது குந்தி கேட்டாள், மகனே,
நீ நன்றியோடு இருப்பதைக் கண்டு பெருமைப்படுகிறேன் என்றால் எனக்கு இரண்டு வரங்கள் தர வேண்டும். கர்ணன் கேட்டான், என்ன வரங்கள்?
முதல் வரம் வேறொன்றும் அல்ல, பாரத பொற்களத்தில் உண்பால் இருக்கிற நாகாசிரத்தை ஒருமுறை நீ அர்ஜுனன் மேலே போடலாம். குறித்தவரை விட்டால் இரண்டாவது முறை போடக்கூடாது. கர்ணன் யோசித்தான். இரண்டாவது வரம் வேறொன்றுமல்ல, பாண்டவர் ஐவரில் அர்ஜுனன் ஒருவன் நீங்களாக மற்ற நான்கு பேரையும் பொற்களத்தில் குறிய வைக்கக்கூடாது. கர்ணன் அங்கும் இங்கும் நடந்து விட்டு பிறகு சொன்னான்,
தயே நீங்கள் கேட்ட வரங்கள் இரண்டும் தந்தேன். நீ தாய் நான் சே என்பதால் அல்ல, நீ ஆசிப்பவள் நான் கொடையாளி.
நீங்கள் கேட்ட வரங்கள் இரண்டையும் தந்தேன். நமக்கு ஒரு சந்தேகம், கொடையின் பெயரால் இப்போது குந்திக்கு தன்பால் இருக்கின்ற நாகாஸ்திரத்தை அர்ஜுனன் மேல் ஒரே ஒரு முறை மட்டுமே போடுவது என்று கர்ணன் வாக்களித்து விட்டானே, இது துரியோதனன் என்ற ஒருவனுக்கு அவன் செய்கின்ற துரோகம் அல்லவா?
அவனுக்கு சீரின்றி செலுத்துகின்றவன் என்றால் அவனுக்காக வைத்திருக்கின்ற ஆயுதத்தை ஒரே ஒரு முறைதான் போடுவது என்று வரையறை செய்து கொள்வது
எப்படி நியாயம்?
இந்த சந்தேகம் நமக்கு வரும்.
வரவேண்டிய அவசியம் இல்லை, காரணம் கர்ணனே சொல்லிவிட்டான்.
தாயே, கொடையின் பெயரால் ஒரே ஒரு முறை மட்டுமே அம்பு போடுவது
என்று உங்களுக்கு நான் வரம் கொடுப்பது மறைமுகமாக துரியோதனுக்கு செய்கின்ற துரோகம்.
இருந்தாலும் இந்த வரத்தை இப்போது நான் தருவதற்கு என்ன காரணம் என்பதை தெளிவாகவே சொல்லுகிறேன். உண்மையான ஒரு வீரன், சுத்தமான ஒரு வீரன் ஒரு அம்புக்கு மேல் இரண்டாவது அம்பை தேட மாட்டான் என்ற
இலக்கணத்தின் அடிப்படையிலே உங்களுக்கு நான் இந்த வரத்தை தருகிறேன். பெரிய வீரனாக இருக்கிறவன் ஒரு அம்புக்கு மேல் இரண்டாவது அம்பை தேட வேண்டிய அவசியம் இல்லை.
திருகனை ஒன்று தொடுக்கவும்
அதன் பிறகுமா எதிரிகள் உயிரோடு இருப்பது?
திருகனை ஒன்று தொடுக்கவும் உடைந்து சிரிச்சி ஓன் சென்னியோடு இருந்தால் மறுகணை தொடுப்பது ஆண்மையா வலிமையா? மாணவா
மன்னவர்க்கு அழகா?
ஆகவே வீரத்தின் அடிப்படையிலே ஒரு முறைக்கு மேல் இரண்டாவது அம்பை தேடுவது இல்லை
என்கின்ற இலக்கணத்தின் அடிப்படையில் உங்களுக்கு இந்த வரத்தை தருகிறேன். மற்றபடி அந்த போர்க்களத்தில் நால்வரையும் குறிவைக்கக் கூடாது என்று வரம் கேட்டீர்களே, அந்த வரத்தை இப்போதே தருகிறேன். காரணம், இந்த நான்கு பேரும் என் கவனத்துக்கு வரக்கூடிய அளவிற்கு தகுதி படைத்தவர்கள் அல்ல.
காரணம், போர்க்களத்தில் தன்னை விட இளையவர்களை
வயதிலே முதியவர்கள் குறிபார்க்கிற வழக்கம் இல்லை, அது வீரத்துக்கு பொருத்தமானது இல்லை.
ஆகவே நீங்கள் தெரிவித்தபடி அந்த நான்கு பேரும் எனக்கு இளையவர்கள்
என்ற உண்மையின் அடிப்படையில் அவர்களை போர்க்களத்தில் நான் குறிவைக்க மாட்டேன்
என்று தான் வகுத்துக் கொண்ட வீரத்துக்கு மாறுபாடு இல்லாத வகையில்,
நன்றிக்கு மாறுபாடு இல்லாத வகையில் தன்னுடைய கொடையை நிறைவேற்றிய நிலையிலே கர்ணன் நிறைவேற்றியிருக்கிறான்.
பத்தெடுத்த தாயினுடைய பாசம் எதிரே வந்து நின்று கதறுகின்ற போது எதிர்ப்பக்கத்தில் அணிவகுத்து நிற்கின்ற ஐவரும் தன்னுடைய தம்பியர்கள் என்கின்ற உண்மை தெரிந்த போது
கொஞ்சம் கூட மாறுபடாத உள்ளத்தோடு பழைய உரத்தோடு தன்னுடைய மானத்தை காத்தவனுக்க தன்னுடைய உயிரை கொடுக்க வேண்டும் என்று தான் வகுத்துக் கொண்ட கடமை தர்மம் என்ற இரண்டிலும் கர்ணன் உறுதியாக நிற்கிறான் என்றால், பாசமயக்கம் குறுக்கே வந்தாலும் கடமை தர்மத்திலே இருந்து மாறவில்லை என்று காட்டுவதன் மூலம் கீதை வாழ்க்கை வாழ்ந்தவன் தான் தான் என்பதை கர்ணன் காட்டுகின்ற முதல் குறிப்பு இந்த குறிப்பு. இந்த ஒரு இடம் மட்டும்தானா
அவன் கீதை வாழ்க்கை வாழ்ந்தவன் பாசம இயக்கத்துக்கு ஆட்படாதவன் என்பதை காட்டுவதற்கு வேறு இடம் இல்லையா? உண்டு.
தமிழ் நெஞ்சங்களே, இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுறுகின்றது. மீண்டும் இதே நேரம் உங்களை சந்திக்க விழைகின்றேன். இந்த நிகழ்ச்சி பற்றி உங்கள் கருத்துக்களை இவனை 021-739-879 என்கின்ற எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிவிக்குமாறு உங்களை பணி ஒன்றுடன் வேண்டிக் கொள்ளுகின்றேன். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற விழையும் அன்பர்கள் இவனை தொடர்பு கொண்டால் உங்களது படைப்புகளை இந்த வானொலியில் மக்களுக்கு சேர்ப்போம். www.planetaudio.org என்கின்ற இணையதளத்தில் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டு மகிழலாம். நன்றி, வணக்கம். வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கொன்முறை அரசு செய்க, குறைவில்லாது உயிர்கள் வாழ, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.
வீணையடி நீ எனக்கு, மேவும் வீரல் நான் உனக்கு, பூணும் வடம் நீ எனக்கு, புது வைரம் நான் உனக்கு. வீணையடி நீ எனக்கு, மேவும் வீரல் நான் உனக்கு, பூணும் வடம் நீ எனக்கு, புது வைரம் நான் உனக்கு. வீ